நட்பு காலம் ஐந்தாம் ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் 20 ஆண்டுகளுக்கு முன் பிராங்கி கரில்லோ என்ற 16 வயது இளைஞர் கொலை குற்றம் சுமத்தப்பட்டு 30 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டார். 20 ஆண்டுகள் சிறையில் இருந்தபின் அண்மையில் விடுதலை பெற்று இயேசு சபையினர் நடத்தும் ஒரு கல்லூரியில் தற்போது அவர் சட்டப்படிப்பை ஆரம்பித்துள்ளார். 1992 நிகழ்ந்த ஒரு கொலையில் பிராங்கிக்கு எதிராக சான்று பகர்ந்தவர்கள் 2011 தாங்கள் கூறியது பொய் என்று ஒத்துக்கொண்டதால் பிராங்கி விடுதலை செய்யப்பட்டார். தான் செய்யாத ஒரு கொலைக்காக 20 ஆண்டுகள் சிறையில் இருந்த பிராங்கி சென்ற வாரம் ஒரு பேட்டியில் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் நமது ஞாயிறு சிந்தனையை இன்று ஆரம்பித்து வைக்கின்றன. அவரிடம் பேட்டி எடுத்த நிருபர், தவறாக தீர்ப்பிடப்பட்டு 20 ஆண்டுகள் சிறையில் இருந்தபோது உங்களால் எப்படி நம்பிக்கை இழக்காமல் வாழ முடிந்தது என்று கேட்டார். அதற்கு பிராங்கி,
சிறையில் இருந்த கைதிகள், அங்கு காவல் செய்த அதிகாரிகள் அனைவரும் நான் குற்றமற்றவன் என்பதை நம்பினர். அடிக்கடி அதை என்னிடம் கூறி வந்தனர். அதுதான் என்னை நம்பிக்கையுடன் வாழ வைத்தது
என்று பதில் சொன்னார். சிறையில் இருந்த பிராங்கிக்கு வெளியிலிருந்து உதவிகளும் ஆதரவும் வந்திருக்கும். சிறையில் அவரை சந்திக்க சென்ற பெற்றோரும் நண்பர்களும் அவருக்கு கட்டாயம் நம்பிக்கை அளித்திருப்பார்கள். ஆனாலும் அதை காட்டிலும் சிறைக்கு உள்ளிருந்து பிராங்கி பெற்ற நம்பிக்கையே அவருக்கு இன்னும் அதிக உதவியாக இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. அன்பு நெஞ்சங்களே, சிறை என்ற நம்பிக்கையற்ற சூழலில் உருவான நம்பிக்கைக்கும் மாற்றங்களுக்கும் இதோ மற்றும் ஓர் எடுத்துக்காட்டு. கொடூரமான குற்றங்களில் ஈடுபட்டோரை கடுமையான காவலில் வைத்திருக்கும் சிங் சிங் சிறை நியூயார்க் நகரில் உள்ளது. தற்போது இது ஆசினிங் சிறை என்று அழைக்கப்படுகின்றது. 1921 லூவிஸ் லோவஸ் என்பவர் அச்சிறையின் கண்காணிப்பாளராக நியமனம் பெற்று அங்கு சென்றார். 20 ஆண்டுகள் கழித்து அவர் பணி ஓய்வு பெற்றபோது அச்சிறையில் அற்புதமான பல மாற்றங்கள் உருவாகியிருந்தன. இந்த மாற்றங்களுக்கு காரணம் தன்னுடைய அன்பு மனைவி கேத்ரின் என்று கூறினார் லூயிஸ். லூயிஸ் இச்சிறைக்கு பணியேற்க சென்றபோது அவரது மனைவி கேத்ரினிடம் அனைவரும் தந்த ஒரே அறிவுரை என்ன தெரியுமா? எக்காரணம் கொண்டும் அவர் அந்த சிறைக்குள் காலடி எடுத்து வைக்கக் கூடாது என்பதே. ஆனால் கேத்ரின் செய்தது என்ன? அங்கு சென்ற 1 மாதத்திற்குள் தன் அழகான 3 குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அச்சிறையில் நடைபெற்ற ஒரு விளையாட்டுப் போட்டியை அவர் காணச் சென்றார். அவரை தடுக்க முயன்ற அனைவரிடமும் கேத்ரின் சொன்னது இதுதான்.
என் கணவரும் நானும் இம்மனிதர்களை பாதுகாக்க வந்திருக்கின்றோம். பதிலுக்கு அவர்களும் எங்களை பாதுகாப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன்.
விரைவில் கேத்ரின் கைதிகளிடம் தனியே பேச ஆரம்பித்தார். அவர்களில் ஒருவர் பார்வைத்திறனற்றவர் என்பதை அறிந்த கேத்ரின் அவருக்காக பிரெயில் மொழியை தானே கற்றுக்கொண்டு அதை அவருக்கும் சொல்லித்தந்து பிரெயில் மொழியில் பல புத்தகங்களை அவர் வாசிக்க உதவினார். மற்றொரு கைதி பேசவும் கேட்கவும் முடியாதவர் என்பதை அறிந்து தான் சைகை மொழியை கற்றுக்கொண்டு அவரோடு பல மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தார். அன்பு இதயங்களே, லூயிஸும் கேத்ரினும் சிங் சிங் சிறைக்கு பொறுப்பேற்று 16 ஆண்டுகள் சென்ற நிலையில் 1937 கேத்ரின் ஒரு கார் விபத்தில் மரணமடைந்தார். சிறைக்கு வெளியே 1 மைல் தூரத்தில் இருந்த கண்காணிப்பாளர் இல்லத்தில் கேத்ரின் உடல் வைக்கப்பட்டிருந்தது. கேத்ரின் மரணத்தை பற்றி அறிந்த கைதிகள் அனைவரும் சிறையின் நுழைவாயிலுக்கு அருகே திரண்டு மௌனமாக கண்ணீர் வடித்தபடி நின்றனர். வன்முறையில் இறுகிப்போன அவர்களுக்குள் இத்தகையதொரு மாற்றத்தைக் கண்ட சிறையின் உதவி கண்காணிப்பாளர் கதவுகளை திறந்துவிட்டார். அவர்கள் அனைவரும் கேத்ரினுக்கு தங்கள் இறுதி மரியாதையை செலுத்திவிட்டு திரும்பலாம் என்று அனுப்பினார். அனைவரும் அமைதியாக கேத்ரின் வீட்டுக்கு சென்று மரியாதை செலுத்தினர். மாலையில் ஒருவர் தவறாமல் அனைவரும் மீண்டும் சிறைக்கு திரும்பினர். ஒருவரும் தப்பித்துச் செல்லவில்லை. கேத்ரின் உடல் அந்த சிறைக்கு அருகிலேயே புதைக்கப்பட்டது. அன்பு இதயங்களே, மாற்ற முடியாதவர்கள் என்று மனித சமுதாயம் அடைத்து வைத்திருந்த அந்த கைதிகள் மத்தியில் தங்களையே முற்றிலும் இணைத்துக் கொண்டு அவர்களுக்குள் மாற்றத்தை உருவாக்கிய லூயிஸும் கேத்ரினும் நமக்கு சொல்லித்தரும் பாடம் என்ன? குற்றம் ஏதும் செய்யாமல் 20 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்ட பிராங்கி கரில்லோவின் மனதில் நம்பிக்கையை அணையாமல் காத்த மற்ற கைதிகள் நமக்கு என்ன சொல்லித்தர விளைகின்றனர்? நம்பிக்கையற்றதாக தெரியும் ஒரு சூழலில் அச்சூழலுக்கு உள்ளிருந்து பிறக்கும் நம்பிக்கையே சக்தி வாய்ந்த நீடித்த மாற்றங்களை கொணரும். இத்தகைய மாற்றங்களை சிந்திக்க இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நம்மை அழைக்கின்றன. அன்பு இதயங்களே, கிறிஸ்துவை பின்தொடர்ந்த சீடர்களும் அவர்கள் காட்டிய வழியை தொடர்ந்தவர்களும் துவக்கத்தில் சந்தித்தவை வன்முறையும் மரணமும் மட்டுமே. ரோமைய அரசு கிறிஸ்துவர்களை வேட்டையாடியது. கிறிஸ்துவர்களை மிருகங்கள் கிழித்து உண்பதைக் காண ஆயிரக்கணக்கான ரோமையர்கள் கூடிவந்து ரசித்தனர். இத்தகைய கொடுமைகள் மத்தியில் கிறிஸ்துவர்களை வாழ வைத்தது அவர்கள் மத்தியில் உருவாகியிருந்த நம்பிக்கை, அன்பின் அடிப்படையில் பிறந்த நம்பிக்கை. அதிகாரத்தை நம்பி வாழ்ந்த ரோமைய அரசு இன்று இல்லை. ஆனால் அன்பை மட்டுமே நம்பி வாழ்ந்த கிறிஸ்துவ சமுதாயம் இன்று உலகெங்கும் பரவியுள்ளது. இந்த நம்பிக்கை செய்தியை கிறிஸ்துவர்கள் பரிமாறிக்கொண்டது இன்று நம்மிடையே புதிய ஏற்பாட்டு நூல்களாக உருவாகியுள்ளன. அன்பு இதயங்களே, புதிய ஏற்பாட்டின் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும் திருவெளிப்பாடு நூலிலிருந்தும் நாம் இன்று கேட்கும் சொற்கள் நம்பிக்கையை வளர்க்கும் சொற்கள். இன்றைய இரண்டாம் வாசகம் திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள ஓர் அழகிய பகுதி, நம்பிக்கையில் தோய்த்து எடுக்கப்பட்ட பகுதி. அன்பு இதயங்களே, ரோமைய அரசர் டொமிஷியன் காலத்தில் எருசலேம் கோவில் அழிக்கப்பட்டது. கிறிஸ்துவ சமயத்தை ஏற்றவர்கள் பெருமளவில் வேட்டையாடப்பட்டனர். புனித யோவானை பத்மோஸ் தீவுக்கு நாடு கடத்தினார் டொமிஷியன். அங்கு கிறிஸ்துவர்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் அளிக்கும் வகையில் புனித யோவான் திருவெளிப்பாடு நூலை எழுதினார். கிறிஸ்துவ குடும்பத்திற்கு நம்பிக்கையை ஊட்டும் வண்ணம் எழுதப்பட்ட இந்த நூலில் காணப்படும் நம்பிக்கை நிறைந்த சொற்கள் இதோ.
திருவெளிப்பாடு பிரிவு 21. பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. அப்பொழுது புதிய எருசலேம் எனும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வரக் கண்டேன். பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள். கடவுள்தாமே அவர்களோடு இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்துவிட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகின்றேன் என்று கூறினார்.
தர்மை அன்புள்ளங்களே, கிறிஸ்துவ நம்பிக்கையின் ஆணிவேர் அன்பு ஒன்றே. வேறு எதுவும் முதல் கிறிஸ்துவர்களை ஒன்றிணைக்கவில்லை. அப்பம் பகிர்தலிலும் தங்கள் உடைமைகளை பகிர்வதிலும் கிறிஸ்துவர்களின் அடையாளம் அமைந்திருந்தது என்பதை திருத்தூதர் பணிகள் நூல் சொல்கின்றது. அப்பம் பகிரும் அந்த அற்புத நிகழ்வை முதன்முதலாக கிறிஸ்து ஆற்றிய போது சீடர்களுக்கு அவர் விட்டுச் சென்ற ஒரு முக்கிய கட்டளையை இன்றைய நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகின்றது.
யோவான் நற்செய்தி பிரிவு 13. இயேசுதம் சீடர்களிடம், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர் என்றார்.
அன்பு இதயங்களே, அன்பை மையப்படுத்தி சொல்லப்படும் ஆயிரம் ஆயிரம் கதைகளில் அண்மையில் என் கவனத்தை ஈர்த்த ஒரு கதை இது. சிக்கன் சூப் ஃபார் த சோல் என்ற நூலில் காணப்படும் கதை. உணவகத்திற்கு முன் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு விலை உயர்ந்த காரை அவ்வழியே வந்த ஒரு ஏழைச் சிறுவன் வியப்புடன் பார்த்தபடியே நின்றான். காரின் உரிமையாளர் அங்கு வந்ததும் அவரிடம், இந்த கார் உங்களுடையதா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், என் அண்ணன் இதை எனக்கு கிறிஸ்துமஸ் பரிசாக தந்தார் என்று பதில் சொன்னார். உடனே அச்சிறுவன், நீங்கள் எதுவும் சிறப்பாக செய்ததால் அவர் உங்களுக்கு இதை கொடுத்தாரா என்று கேட்டதற்கு கார் உரிமையாளர், இல்லையே, அவருக்கு என்மேல் மிகுந்த அன்பு உண்டு, எனவே எனக்கு அன்பளிப்பாக தந்தார் என்று பதில் சொன்னார். சிறுவன் ஒரு பெருமூச்சுடன் எனக்கும் என்று ஆரம்பித்தான். எனக்கும் இப்படி ஒரு அண்ணன் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சிறுவன் சொல்லப்போகிறான் என்று கார் உரிமையாளர் நினைத்தார். ஆனால் அந்த சிறுவனோ, எனக்கும் உங்கள் அண்ணனைப் போல ஒரு மனம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், நானும் என் தம்பிக்கு இதுபோன்ற ஒரு காரை அன்பளிப்பாக தர முடியுமே என்று சிறுவன் சொன்னான். அன்பு இதயங்களே, அன்பை பெறுவதற்கு பதில் அன்பை அளிப்பது, அன்பளிப்பால் அடுத்தவரை நிறைப்பது எவ்வளவோ மேல். இதைத்தான் இயேசு இன்றைய நற்செய்தியில் தலைசிறந்த வார்த்தைகளால் சொல்லிச் சென்றார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் என்னிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்வதற்கு பதில் உன்னதமான ஒரு சவாலை நமக்கு விட்டு சென்றார்.
நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள்.
இத்தகைய அன்பு வளரும் இடங்களில் நம்பிக்கையும் தானே செழித்து வளரும்.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.